எந்த ரூபத்திலும் அவஸ்து அந்த வஸ்துவானது இல்லை, அந்த வஸ்துனுடைய அபாவம் ஞானத்தினால்தான் வருது அப்படின்னு சொல்றேன். ஆனா இங்க பார்த்தா அப்படி இல்லை. ஒரு கட்டம் உத்தரபாதத்தினால ஏற்கனவே விநாசத்தை அடைஞ்சிருக்கும், ஒரு ரூபத்துல அது இல்லை. இதுக்கப்புறம் அதனுடைய வேற ஒரு ரூபம் இருந்துருக்கு, இந்த ரூபம் ஞானத்தினால நிவர்த்தியாச்சு. இப்படி சொல்லும் போது இந்த ஞானத்தினால அந்த வஸ்துனுடைய ஒரு விசேஷ ரூபம் தான் நிவர்த்தியாச்சு. எப்படி அந்த உத்தரபாத தள்ள போட்டத்தினால அந்த வஸ்துனுடைய ஒரு ரூபம் நிவர்த்தியாச்சோ, இதே மாதிரி தத்துவ ஞானத்தினால அந்த வஸ்துனுடைய இன்னொரு ரூபம் ஒரு ரூபம் நிவர்த்தியாச்சே தவிர எல்லா ரூபமும் நிவர்த்தி ஆகவில்லை. ஞானத்தினால அந்த வஸ்துனுடைய எல்லா ரூபமும் நிவர்த்தி ஆனாதானே அவஸ்துக்கு சாமானிய விரகங்கிறது ஞானத்தினால வந்ததாக சொல்ல முடியும். இந்த கேள்வி புரியுறதா? அதாவது அந்த வஸ்துவனுடைய எல்லா விதமான ரூபமும் ஞானத்தினால நிவர்த்தி ஆனாத்தான் அதை ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகிட்டு சொல்லலாம். இப்ப வந்து ஞானத்தினால அந்த வஸ்துவுக்கு எல்லா ரூபத்திலும் நிவர்த்தி ஏற்பட முடியாது. ஏன்னா அதனுடைய ஸ்தூல ரூபங்கிறது ஏற்கனவே கல்லு விழுந்ததுனால போயப்படுத்து அதை இன்னொரு தடவை ஞானத்தால் நிவர்த்தி பண்ணவே முடியாது. அதனுடைய வேற ஒரு ரூபம் இருக்கு, அந்த ஒரே ஒரு ரூபத்தை தான் அந்த ஞானம் நிவர்த்தி பண்ண முடியும். இது நியாயமானது தானே? அதனால இப்ப என்ன தோஷம்னு கேட்டால், ஞானத்தினால அந்த வஸ்துவனுடைய எல்லா விதமான ரூபமும் நிவர்த்தியானதாக சொல்ல முடியாது. என்ன செய்ய வச்சது அதுல அவஸ்திக்கு சாமானிய விரகங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரூபம் போயிடுது, ஏற்கனவே போயிட்டு ஞானத்தினால போக முடியாது. சித்திகாரர் சொல்ற வாக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா இதுக்கு பதில் கிடைக்கும். அவஸ்திக்கு சாமானிய விரகம்னு சொன்னாரே தவிர அதனுடைய சாமானியத்துக்கு விரகம்னு அர்த்தம் இல்லை. சாமானிய விரகாயத்துக்கு சாமானிய அபாவம், சாமானிய அபாவம்னு சொல்லுவோம். இந்த அபாவத்தை சொல்லும் போது நையாயிக்கார் வந்து சாமானிய அபாவம் விசேஷ அபாவம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இந்த பூதலத்துல ஒரே ஒரு கட்டம் இல்லை அப்படின்னு சொல்றேன், இது ஒரு கட்ட விசேஷாபாவம். கடமே இல்லை, இது கட சாமானிய அபாவம். இங்க கடமே இல்லைன்னு சொல்லலாம், ஒரே ஒரு கட்டம் இல்லைன்னு சொல்லலாம். குறைந்த இடத்துல ரெண்டுமே இங்க சொல்லலாம். இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சாமானியாபாவத்துக்கும் விசேஷாபாவத்துக்கும் எப்படி வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஒரு கட்டம் அத்தனை கட்டமும் இருந்தாலும் ஒரு கட்டம் இல்லைன்னு நாம சொல்லலாம். வேற ஒரு கட்டம் இருந்தாலும் வேற ஒரு கட்டம் இல்லை, இன்னொரு கட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடம் இருக்கிறதே கடம் இல்லை. ஆனா சாமானியாபாவம் சொல்லும் போது எந்த ஒரு கட்டமும் இருக்கக்கூடாது. விவேகாபாவம் சொன்னா அது ஒரே ஒரு கட்டம் தான் அந்த அபாவத்துக்கு பிரதியோகி. ஆனா சாமானியாபாவம்னு சொல்லும் போது அந்த அபாவத்துக்கு எல்லா கட்டமும் பிரதியோகி. அந்த அதுல வந்து எல்லா கட்டமும் பிரதியோகி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லணும் இல்லை. இப்ப பிரதியோகி ஜானம் கட்டத்துக்கு இல்லைன்னு தெரியறதுக்கு காரணம்னு சொன்னால், இவன் எல்லா கட்டத்தையும் புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரதியோகிதா வச்சேதகமான ஒரு தர்மம் இருக்கு, இது சாமான்யமாக இருந்துட்டா போதும். அதாவது கடம் இல்லை, நீல கடம்ங்கிறது இல்லை. கடம் இல்லைன்னு சொன்னா கடத்துங்கிறது பொதுவான தர்மத்தை சொல்லி அது இல்லைன்னு சொல்றோம், தவிர சின்னம் இல்லைன்னு. நீலகட்டம் இல்லைன்னு சொல்லும்போது நீலகட்டத்துங்கிற ஒரு விசேஷ தர்மத்தை கொண்டு அது இல்லைன்னு சொல்றோம். இப்ப விசேஷ தர்ம சின்னமாக அந்த அபாவத்தை சொல்லும் போது அது விசேஷாபாவம் சொல்றது, சாமானிய தர்மாவச்சின்னமாக சொல்லும் போது அது சாமானியாபாவம்னு சொல்றது. இதான் சாமானியாபாவம் விசேஷாபாவம். இப்ப இந்த இடத்துல ஒரு வஸ்து ஒரு ரூபத்துல இல்லை, இன்னொரு ரூபத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து இது ஒரு விசேஷாபாவம். இந்த ஸ்தூல ரூபத்துல இந்த வஸ்து இல்லாம போச்சு. இப்ப எப்போ சாமானியாபாவம் சொல்லலாம்னா, எந்த ரூபத்திலும் இது இல்லைன்னு சொன்னாத்தான சாமானியாபாவம் சொல்லலாம். இப்ப இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் இதனுடைய இப்ப வந்து இந்த வஸ்து இல்லைன்னு சொல்றேன், எந்த ரூபத்துல இல்லைன்னு சொன்னா எந்த ரூபத்திலும் இல்லைன்னு சொல்றேன். அப்ப இந்த ஞானம் வந்த எப்படி இந்த வஸ்து ஒரு ரூபத்துல ஏற்கனவே நிவர்த்தி ஆயிடுச்சு, ஆனால் ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வஸ்துவானது எந்த ரூபத்திலும் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்ப இந்த வஸ்துனுடைய சாமான்யாபாவமானது தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்பட்டதே தவிர அதுக்கு முன்னாடி இல்லை. அதனால தியான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவங்கிறது கரெக்டா இருக்கு. தியானம் வந்து அந்த வஸ்துனுடைய எல்லா ரூபத்தையும் நாசம் பண்ணினாத்தான் சாமான்யாபாவங்கிறது இல்லை. அதுல எந்த ரூபத்திலும் அது இல்லைன்னு சொல்லிட்டா போறோம். இதுல இவருக்கு என்ன சந்தேகம், அவர் ஏன் அப்படி கேட்கிறாருன்னு சொன்னா தியானம் வந்து அந்த வஸ்துவை இல்லாம பண்ணிருக்கோம், ஆனால் எல்லா ரூபத்தையும் இந்த தியானம் நிவர்த்தி பண்ணலையே, ஒரு சில ரூபம் வேற ஒரு காரணங்கள்னால நிவர்த்தி ஆயிடுச்சு, அப்ப எப்படி எல்லா ரூபமும் இதனால நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லுவேன். சித்திக்காரர் அப்படி சொல்லல, தியானத்தினால அந்த வஸ்துடைய எல்லா ரூபமும் நிவர்த்தி ஆகணும் அப்பதான் தியான நிவர்த்தித்துவம்னு அவர் லட்சணம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா தியானம் வந்தாச்சுன்னா அந்த வஸ்துனுடைய எந்த ரூபமும் இல்லை எப்படின்னு சொன்னார். அதனுடைய எல்லா ரூபமும் தியானத்தினால நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது லட்சணத்துல போடல, அதனால அது அவசியம் இல்லை. சாமானிய அபாவகா அபாவத்தை விசேஷம், விசேஷ அபாவகா சாமானிய அபாவகா நசு சர்வசப்தார்த்தே சாமானிய சப்தம் நாஸ்தி நாஸ்தி. இதானீம் கடஸ்ய கேனாபி ரூபேண யஹ அபாவஹ, இத்யுக்தே கேனாபி ரூபேண அவர்த்தமானத்வம் தத்து ஜானானந்தரமேவ பவதி நத்து ததஃ பூர்வம் இத்யுக்தே சர்வேணாபி ரூபேண நிவர்த்திம் பிரதி ஜானமேவ காரணம் இது நாவசியகம். கிந்து ஜானே உற்பன்னே கடஸ் கேனாபி ரூபேண நாஸ்தி சேத் சயவ அபாவ தியான பிரயுக்த சாமானிய அபாவம்.